முதலாவது பேதுரு வேதத்தின் கையில இருந்தா அதை திருப்பிக்கொண்டு இல்லாவிட்டா பரவாயில்லை. நானே அதை வாசிக்கிறேன். முதலாவது பேதுரு நான்காவது அதிகாரம் அதுல 17-18 வசனங்கள். அந்த வசனங்களை குறித்து இந்த மாலை நேரத்தில் நாம் சிந்திக்க போகிறோம். அங்கே பேதுரு சொல்லுகிறான், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தோன்றுகின்ற காலமாய் இருக்கிறது. முந்தி, அதாவது முதலாவது நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு எப்படி இருக்கும்? நீதிமானி ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? அதான் வசனம். இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம், ரெண்டு வசனங்களுமே ஒரு கேள்விக்குறியோட முடியும். அந்த கேள்விக்குறி, அந்த கேள்வி என்னது? தேவனுடைய சுவிசேஷத்துக்கு, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய செய்திக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய கதி எப்படி இருக்கு? அதே கேள்விய 18 வசனத்துல இன்னொரு விதத்துல கேட்கிறார். பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கேயே நிற்பான்? அதாவது நியாய தீர்ப்பு வருகிற காலத்துல இவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதுதான் அந்த கேள்விங்க. இந்த நிருபத்தை பேதுரு எழுதிய போது அவர் கிறிஸ்தவர்களுக்கு எழுதினார். ஏன்னா சொல்றோம், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தொடங்குமானார். தேவனுடைய வீடு என்பது தேவனுடைய சபை. தேவனுடைய சபையிலே ஆரம்பிக்குமானார், நம்மிடத்திலே அது துவங்கினார். நம்மிடத்திலே அவர் சொல்கிற போது தனியும் சேர்த்து சொல்லுகிறார். ஆகவே இது கிறிஸ்தவன் கிறிஸ்தவர்களுக்காக எழுதிய ஒரு நிருபம். கிறிஸ்தவனுக்கு பேதுரு ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆலோசனைக்கு மத்தியில தான் இங்க இந்த கேள்வி வருகிறத பார்க்கிறோம். அதை யோசிச்சு பாருங்க, கிறிஸ்தவனுக்கு மத்தியில ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவருக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல ஒரு திடீரென்று அவர் கிறிஸ்தவனாக இல்லாதவர், தேவனை அறியாதவர்களை பற்றி நினைத்து பார்க்க. ரெண்டு வசனத்திலையும் அதை நம்ம பார்க்கிறோம். இந்த 17 வசனத்துல சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய செய்திக்கு இதயத்துல இடம் கொடுக்காம தொடர்ந்தும் கலையோ மணியோ படத்தையோ கும்பிடுவார்கள். கடவுளை அறியாதவர்கள், கடவுளை இதயத்துல கொண்டுறாதவர்கள், அவரை பற்றி தெரியாதவர்கள். இவளை பத்தி தான் அவர் சொல்லுகிறார். அவங்கள வேறு விதமாக 18 வசனத்துல சொல்லுகிறார், பக்தி இல்லாதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், இயேசுவை விசுவாசிக்காதவர்களுக்கு பக்தியா வாழ முடியாது. உங்க பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் திருப்பதியில இருந்து இங்க வந்திருக்கிறேன் சரிங்களா. ஆனா அந்த கோயிலுக்கு போல, நான் போனது எங்க கோயில், மர அறிவாக்கிலேயே இருக்கு, ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி. ஆக இயேசுடைய ஆலயத்துல பிரசங்கம் பண்ணிட்டு வருவேன். அப்ப கொஞ்ச காரியம் அந்த திருப்பதியை பத்தி நான் தெரிஞ்சுக்கேன். ஏறது ரொம்ப லேசில், 3500 படிகள் இருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 2500 படி இருக்குது. கார் வந்தா ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கு கார் போயிடலாம். இருந்த போதும் கூட அவ்வளவு சீக்கிரமா அந்த கோயில போயிட்டு தரிசனம் பண்ணிட முடியாது. சில பேர் இந்த படியில ஏறுறவங்க நான் கேள்விப்பட்டேன், முழங்கா முட்டி போட்டு ஏறுவாங்க. மனுஷன் பக்தியா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்றான் தெரியுமா? இதெல்லாம் பண்ணி பண்ணி பாக்குறான். லட்சக்கணக்கா அங்க போயிட்டு 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 ஏறி வந்துட்டு இருக்கிறாங்க. திருப்பதியில ஒவ்வொரு நாளும் நடக்குது. மனிதனுக்கு பக்தியா இருக்கிற முயற்சி தான் செய்ய முடியாது, முடியுமே தவிர அவனுக்கு பக்தியா இருக்க வழியே இல்லை. அதான் பேர் சொல்லுகிறார், பக்தி இல்லாதவன். பக்தி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? கடவுள் உன்னிடத்துல இல்லை, ஆண்டவர் உங்களுடைய இதயத்தில் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில இல்லை. அவர் இல்லாம நம்ம பக்தியா வழங்கியா இருக்கு. அதனாலதான் நான் பக்தி இல்லாதவர்கள் சொல்லுகிறேன். இன்னொரு வாக்கு சொல்லுகிறார், பாவி என்ன செய்வான்? இந்த கீழ்ப்படியாதவர்கள், ஆண்டவருடைய செய்திக்கு கீழ்ப்படியாதவர்கள், பக்தி இல்லாதவர்கள், பாவிகள் இல்லைன்னா ஒரே மனுஷனா தான் குறிக்கிறது, ஒரே கூட்டத்தை தான் குறிக்கிறது. யாரை குறிக்கிறது? ஆண்டவரை அறியாதவர்கள். இருக்கீங்களா? அப்படி இயேசு கிறிஸ்துவ இன்னும் ஆண்டவரா தெரியாம, இயேசு கிறிஸ்துவ இன்னும் விசுவாசிக்காம, நம்ம ஆண்டவருக்கு முன்பாக குற்றவாளியாக ஒரு பாலியாக நிற்கிறோமே என்ற ஒரு உணர்வே இல்லாமல், உங்களை பத்தி நல்லா நினைச்சுக்கிட்டு, உண்மைதான் என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, குழப்பம் இருக்குது, நான் சில நேரத்தை தீர்வேன், தப்பு செஞ்சிருவேன், அவர்கிட்ட கூட செஞ்சிருவேன், இருந்தாலும் நான் ரொம்ப மோசமா இல்லவே இல்லைன்னு சொல்லி உங்களே நீங்க சமாதானப்படுத்தி ஏமாத்திக்கிட்டு ஆண்டவர் அறியாமல் இருக்கிறீங்களா? எஸ் உங்க வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா பேரு உங்களை பத்தி தான் பேசுகிறார். உங்களுக்கு என்ன நடக்க போகுது? இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்படியாமல் இருக்கிறீங்களே, பக்தி இல்லாமல் இருக்கிறீங்களே, ஆண்டவருக்கு முன்பு பாவியாக நல்ல இருதயம் இல்லாதவர்களாக இருக்கிறீங்களே, உங்க கதி என்ன ஆக போகுது? அதுதான் இந்த கேள்வி. ஆகவே அப்படியான ஒரு முக்கியமான கேட்கும், ஏன்னா சுவிசேஷத்தை சுவாசித்து பக்திமான்களாக இருந்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லி கொண்டிருந்த பேரு அதை ஒரு நிறுத்திவிட்டு உங்களை யோசிக்கிறார். அப்ப நம்ம கேட்கணுமா இல்லையா? அவசியம் கேட்கணும். உங்களுக்கு தான் இன்னைக்கு முக்கியமாக இந்த செய்தி இருக்கிறது. பேதுரு இங்க வந்து இப்படி வீரன்று சுவாசிகளாகிய கிறிஸ்தவோடு பேசிக் கொண்டிருந்த பேதுரு, உங்களை நினைச்சு பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் உங்களை பத்தி நினைச்சு பார்க்கணும்? உங்க கதி என்ன ஆக போகுது என்று கேள்வியை ஏன் கேட்கணும்? பாவிகளாக இவர்கள் இருக்கிறார்களே, பக்தி இல்லாதவர்களாக இருக்கிறார்களே, இவர்கள் சுவிசேஷத்துக்கு கீழ்படியாம இருக்கிறார்கள், இவங்களுக்கு என்ன நடக்க போகிறது? ஆண்டவர் உங்களுக்கு இவர்கள் நிற்கிற போது அவருடைய முடிவு என்னவாக போகிறது அப்படின்னு அவர் கேள்வி கேட்கறதுக்கு காரணம் என்ன? காரணம் இருக்குது. அந்த காரணத்தை பேதுரு இங்க சொல்லுகிறார். இந்த வசனத்திலேயே நம்ம பார்க்கிறோம் என்ன காரணம்? நியாய தீர்ப்பு வரப்போகுது. நியாய தீர்ப்பு வரப்போகுது, அதுதான் காரணம். பதினேழாவது வசனத்துல பார்த்தோம்னா அவர் என்ன சொல்றார்? நியாய தீர்ப்பு துவங்குகின்ற காலமாக இருக்கு. துவங்குகின்ற காலமாக இருக்கு. இந்த காலம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தை வேதம் கடைசி காலங்கள்னு சொல்லுது. இந்த கடைசி காலங்கள் எப்ப முடிய போகிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருகிற பொழுது. அப்படி அவர் வருகிற பொழுது என்ன செய்ய போகிறார்? இந்த முழு உலகத்தையும் நியாயம் தீர்க்க போகிறார். யாருமே தப்ப முடியாது. அத்தனை பேர் அவன் முன்னால நிக்க போகிறான். அத்தனை பேரும் நம்முடைய வாழ்க்கைக்கு கணக்கு கொடுத்தார். அவர் நம்மளை நியாயம் தீர்க்க போகிறார். ராஜனாதி ராஜாவாகிய தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். அந்த நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அதை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது தேவனுடைய சபையிலிருந்தே ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்றார். சரிங்களா? அப்ப நம்மளும் கூட நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டி இருக்குமானா? ஆண்டவரை அறிந்தவர்களாகிய, ஆண்டவரை சுவாசிக்கிறவர்களாகிய, அவரை ஆராதிக்கிறவர்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறவர்கள் நாமும் கூட இந்த நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டி இருக்குமானா? அவர்களுடைய கதை என்னவா? இந்த நியாய தீர்ப்பு நம்மளும் சந்திக்கணும்னா சந்திக்காம இருக்க முடியாது. ஆனா அது நமக்கு ஆபத்தா இருக்காரு கிறிஸ்தவர்கள். அது நமக்கு ஆபத்தா இருக்க, அது சந்தோஷமான நாளா. ஆனா இவர் சொல்லுகிறார் அது தேவனுடைய வீட்டிலே துவங்க போகிறது. அப்படி சொல்வதற்கு காரணம் என்ன? இந்த கிறிஸ்தவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். ரொம்ப துன்புறுத்தல்கள் அவர்களுக்கு. அவருடைய வாழ்க்கையில் எப்ப பார்த்தாலும் துன்புறுத்தல் இருந்தது. ஏன் கிறிஸ்தவர்கள் எதிர்த்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அதனால அவருக்கு ரொம்ப பேர் தொல்ல கொடுத்தார். சில பேர் உயிரையும் இழக்க வேண்டியிருந்தது. வேலை செய்யற இடத்துல தொல்லை, மற்ற இடத்துலையும் தொல்லை. இருந்த பொழுது கூட இந்த பேதுரு சொல்லுகிறார் நியாய தீர்ப்பு வரப்போகுது. நீங்க நீதியாக வாழ்கிறதுனால உங்களுக்கு தொல்லை நடக்கும். நான் கேள்விப்பட்ட திருப்பதியில, அதாவது சில கிறிஸ்தவர்கள் அந்த திருப்பதியில வந்து கோயிலுக்கு கீழே இருந்த பிசினஸ்ல எல்லாம் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க கிறிஸ்தவர்கள் என்றபடியினால அந்த சாமி சம்பந்தமான எந்த பிசினஸ்லயும் அவங்க இருக்கக்கூடாதுன்னு அவங்க வேலையிலிருந்து தூங்கிட்டாங்க. இந்த மாதிரி தொல்லை வரணும் கிறிஸ்தவனுக்கு. கிறிஸ்தவர்கள் அல்லாத உள்ள இடத்துல இருந்து தொல்லை வரும். அப்படி வருகிற பொழுது அதை பார்த்து நம்ம ஆச்சரியப்படக்கூடாது. நீங்கள் நீதிமானாக இருக்கிறபடினாவே, நீங்கள் நீதியை செய்கிறதுனாலே, நீங்கள் அநியாயத்தை செய்யாமல் இருப்பதனாலே, நீங்கள் வெறும் கதையும் மண்ணையும் வணங்காமல் ஜீவனோட தேவனை வணங்குவதனாலே உங்களுக்கு ஆபத்து வரத்தான் செய்யும். ஆனா அப்படி வருகிற பொழுது நீங்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படக்கூடாது, பயப்படவும் கூடாது. ஏன்? ஆண்டவராக உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி விடுகிறார். அது உங்களை ஒன்று செய்ய முடியாது. அந்த துன்பம் உங்களுடைய ரட்சிப்பாக எடுத்து விட முடியாது. அந்த துன்பங்களுக்கு மத்தியில் நீங்க என்ன செய்யணும்? ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை நீங்க வாழணும். நியாயத்திற்கு வருகிற நினைச்சு பாருங்க. அந்த நியாயத்திற்குனால உங்களுக்கு சந்தோஷம் காத்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லுகிறார். நியாயத்தீர்ப்பை நினைவுபடுத்துகிறார். அந்த நியாயத்தீர்ப்பை அவர் நினைவுபடுத்துகிற பொழுதுதான் உங்களை நினைச்சு பார்க்கிறார். ஆண்டவர் அறியாதவர்களை நினைச்சு பார்க்கிறார். ஏன்னா அந்த நியாயத்தீர்ப்பு ஆண்டவர்களை அறிந்தவர்களுக்கு ஆபத்தானதா தான் இருக்க போறது. ஆனா அவங்களும் அன்னைக்கு அங்க நிக்க போகிறாங்க. உங்களை ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற பொழுது, அதாவது தேவனுடைய பிள்ளைகள் நியாயம் தீர்க்கிற பொழுது அவர் என்ன சொல்ல போகிறார்? உங்களுக்கு பரவம் இருக்கிறது சொல்ல போகிறார். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாக இல்லாமல் இருப்பவர்களுக்கு, அவரை அறியாமல் அவரை விசுவாசிக்க மறுத்து இருக்க கடினப்பட்டு போயிருக்கிற உங்களுக்கு என்ன நடக்க போகிறது? உங்கள் முடிவு என்னவா இருக்க போகிறதுன்னு கேட்கிறார். என்னவா இருக்க போகிறது யோசிச்சு பாருங்க. நியாயத்திற்கு வருகிறது இதுல அஞ்சு இருந்து ஏழு வசனங்கள் வரையும் இதே அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். சொல்லுகிறார், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் நியாயத்திற்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நியாயத்திற்கு வருகிற பொழுது, மறித்து போயிருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் நியாயத்திற்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். எல்லோரும் அவருக்கு அந்த நாள்ல கணக்கு கொடுத்தார். இதற்காக மறித்தோரானவர்கள் மனுஷன் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவனுக்கு முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அதாவது இப்ப அவங்க இறந்து போயிருக்கிறார். இறந்து போன அவர்கள் சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறார். அந்த இறந்து போனவர்கள் சுவிசேஷத்தை கேட்பதற்கு முன்பு ஆண்டவருக்கு முன் பாவிகளாக இருந்தார். ஆனால் அவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. அந்த சுவிசேஷத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து இயேசுவை விசுவாசித்தார். விசுவாசித்து இந்த உலகத்திலே வாழ்ந்து மறித்து இப்பொழுது பரலோகத்திலே இருக்கிறார். அந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் தேவைப்பட்டது. அந்த சுவிசேஷம் அவர்களுக்கும் பிரசங்கிக்கப்பட்டது அப்படின்னு சொல்ற. சுவிசேஷம் அவசியம். அதை கேட்டு மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிப்பது அவசியம். அப்படி செய்யும் போதுதான் மனிதன் பரலோகத்துக்கு போக முடியும். வேறு வழி இல்லை. அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவள் பரலோகத்தில் இருப்பதனாலே இப்பொழுது நியாய தீர்ப்பு வருகிற பொழுது அந்த நாளிலே அவர்கள் உயிர் தெழுவார்கள். சரீரத்தோடு ஆண்டவர் முன் நிற்பார்கள். ஆண்டவருக்கு கணக்கு கொடுப்பார்கள். ஆனா அவருக்கு நல்ல பேர் தான் கிடைக்கும். நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க பரலோகத்துக்கு போங்க. ஆண்டவர் நித்திய பரலோகத்திற்கான ஆனந்தத்தை அவர்களுக்கு அறிவிப்பார். பாத்தீங்களா, அங்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டிருக்கு. ஏன் பிரசங்கிக்கப்பட்டது? அவர் நியாய தீர்ப்பிலே ஆட்சினை, நித்திய ஆட்சினை அடையாமல் அதுக்கு தப்புவித்து பரலோகத்துக்கு போவதற்காக. அங்கு நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்பதை நினைத்து பார்த்து அந்த நியாய தீர்ப்பு வரப்போவதனால்தான் சுவிசேஷம் தொடர்ந்து அறிவிக்கப்படுகிறது. இயேசு கூட சொல்லி இருக்கிறார், இந்த சுவிசேஷம் ஊடகம் கூறாகவும் எல்லா நாடுகளுக்கும் ஒரு சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது நான் வருவேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவர் ரொம்ப நல்லவர். வேறு சொன்னா நீங்க பாவத்துல இருந்த பொழுதும், அவர் அன்பு காட்டாத ஒரு இதயத்தை கொண்டிருந்த பொழுதும், அவரை நேசிக்க மறுத்த பொழுதும், உங்க சொந்த வழியில சுயநலத்தோட வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதும், அந்த பரிசுத்தமான தேவன் நீங்க செய்யற பாவங்களை பார்த்து, நீங்க செய்யற கொடுமைகளை பார்த்து, நீங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து அப்பவே உங்களை அடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா? அவர் செஞ்சிருந்தா அது நியாயம்தான். ஆனா அவர் அப்படி செய்யல. அவர் கருணை உள்ள தேவன். வேதம் அவர் கிருபை உள்ள தேவன் சொல்லு. உண்மையிலே அவர் அன்புள்ள தேவன் தான். அதன் காரணமாகத்தான் நீங்கள் அழிந்து போகாமல் இருப்பதற்காக உங்களுக்கு சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கிறார். என்னது சுவிசேஷம்? இயேசுவை பற்றிய நல்ல செய்தி. இயேசு ஏன் வந்தார், எதற்காக வந்தார், பாவிகளை விடுவிக்க அவர் என்ன செய்திருக்கிறார், அதுதான் சுவிசேஷம் சொல்லு. நீங்க எப்படி விடுதலை அடைய முடியும்? உங்க பாவத்திலிருந்து நீங்க விலகி நல்லவர்களாக வாழ்வதற்கு என்ன வழி? பக்தி உள்ளவர்களுக்காக உள்ளவர்களாக வாழ்வதற்கு என்ன வழி? நியாய தீர்ப்புக்கு தப்பி இருக்கிறவர்களாக வாழ்வதற்கு என்ன வழி? இதுதான் சுவிசேஷம் சொல்லுகிறது. அந்த மகா கிருபையுள்ள தேவன் இந்த சுவிசேஷத்தை நியாய தீர்ப்பு வருகிற நாள் வரையும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருப்பார். அதுக்கு நம்ம இருதயத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கோம். நியாய தீர்ப்பு வரப்போகுது. இயேசு கிறிஸ்து 12 பேரை தயார் செய்தார் சுவிசேஷத்தை உலகம் பூராவும் சொல்வதற்காக. அவர் இப்போ எல்லோரிடத்திலும் சுவிசேஷத்தை சொன்னார். இயேசு இந்த உலகத்துல இருந்த பொழுது கூட அவர் போன பட்டணங்கள்ல எல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை எச்சரித்தார். ஆனா அந்த பட்டணங்கள்ல இருந்தவர்கள் என்ன செய்தார்? சில பட்டணங்கள் அந்த சுவிசேஷத்தை நிராகரித்தன. அந்த மக்கள் அதை கேட்க மறுத்தார். மத்தேயு 10 அதிகாரம் 15 வசனத்துல இயேசு சொல்லுகிறார், நான் உண்மையோடைய சொல்லுகிறேன், சோதோம் கொமோரான்னு பழைய ஏற்பாட்டுல 2 நகரங்கள் இருக்கு. ரொம்ப முக்கி போய் தூரமான காரியங்களை அவர் செய்ததுனால ஆண்டவர் அதை பொறுக்காமல் அந்த நகரங்களையும் மக்களையும் அழித்து போட்டார், அக்கினியில் அழித்து போட்டார், எரிந்து மடிந்தார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன பார்த்தும், நம்முடைய சுவிசேஷத்தை கேட்டும், நான் செய்கிற அற்புதங்களை எல்லாம் பார்த்தும், என்னை இந்த மக்கள் நிராகரித்து விட்டிருப்பதனாலே, நியாய தீர்ப்புனாலே நாளிலே இந்த சோதோம் கொமோராவுக்கு நடந்ததை விட இன்னும் அதிகமானது அவர்களுக்கு நடக்கும். அவர்களுடைய வார்த்தைகள் அது உண்மையான வார்த்தைகள். பாத்தீங்களா, உலகம் முடிகிற தருவாய வரப்போகிற நியாயத்தை சொன்னாங்க. அவரை நிராகரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்க எப்படி அவர்களுக்கு கணக்கு கொடுக்க போறீங்க? என்ன சாக்கு போக்கு அவர் முன்னால் உங்களால் செய்ய முடியும்? என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு உங்க சுவிசேஷம் தேவையில்லை, நீங்க தேவையில்லை, அதை விட பெருசா எனக்கு நன்மை இருக்குன்னு உங்களால் கொடுக்க சொல்ல முடியுமா? நம்ம வச்சிருக்கிறது நம்ம வாழ்க்கை, உயிர், ஜீவன் எல்லாமே அவர் கொடுக்கறதுதான். ஆண்டவர் மூச்சை நிப்பாட்டிட்டா நம்ம அடுத்த நாள் எழும்ப முடியாது. உங்களுக்கு இருக்கிறத வச்சு அது ஆண்டவரிடத்துல இருந்து வர்றதா நினைக்காம ஏதோ உங்களுக்கு சொன்னதான் சொந்தமான தான் நீங்க பார்க்க முடியுமா? என்ன சொல்ல போறீங்க? என்ன பெருசா காட்ட முடியும் போறீங்க? ஆண்டவரை விட உண்மையான பக்தி உள்ள வாக்கியம் கூட எதை நீங்க நன்மையானதா அந்த நாள் அவருக்கு காட்ட முடியும்? மனுஷன் காட்டுறது ஒண்ணுமே ஆபத்து தான் உங்களுக்கு காட்டு. இதே மத்தேயு 10 அடுத்த பகுதியில் கூட ஆண்டவர் சொல்ற எச்சரிக்கிறார் மனிதர்கள். ஏன், அவங்க அவருடைய பேச்சு மட்டுமல்ல, அவர் செய்த அற்புதங்களையும் அந்த காலத்துல பார்த்திருக்கிறார். எதுவும் அவங்களை அசைக்க முடியல. இருந்து கூட அவர்கள் கடின இருதயம் உள்ளவர்களாகி அவர் நிராகரித்தார். அவர் சொல்லுகிறார் மத்தேயு 12:43, நான் அதை என்னுடைய வார்த்தைகளை சொல்றேன். ஆண்டவர் சொல்றார், பழையப்பட்ட நினைவே ஒரு பட்டணம் இருந்துச்சு இல்லையா? அந்த பட்டணம் ரொம்ப பாவங்கள் செய்து கொண்டது. ஆண்டவர் யோனாவை அங்கு அனுப்பினார், நீ போய் அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லு, அவர் அழிக்க போறேன், அவர் இல்லாமல் போக போகிறார், இருந்தால் நீ போய் சுவிசேஷத்தை சொல்லு. யோனா போய் சொன்னான். சொன்ன உடனே என்ன நடந்தது? அவர்கள் மனம் திரும்பினார். ஆண்டவரை கர்த்தரை விசுவாசித்தார். ஆண்டவர் அவர்களை அழிக்கல. அது யோனாவுக்கு கோமா போயிடுச்சு. அவனுக்கு கோமா போயிடுச்சு. அவன் ஓடனா ஆண்டவர்களுக்கு தப்பிக்க முடியுமா? ஒரு பெரிய திமிழ்நாட்டினுடைய வயிற்றுக்குள்ள போயிட்டு அது முழுங்கிடுச்சு. 3 ராத்திரி அது உள்ளே இருந்தான். திரும்பு ஆண்டவருடைய கிருபையினால அது அவன் வெளியே துப்பிடுச்சு, தப்பிட்டான். ஆண்டவர் அவருக்கு சொன்னார், நான் மனுஷர்களை, பாவிகளை, என்னை விசுவாசிக்காதவர்களை அழிக்கிறவன் தான், ஆனா மனம் திரும்பி விசுவாசிக்கிறவர்களை நான் அழிப்பதில்லை. மனம் திரும்பி என்னை விசுவாசிப்பவர்களை நான் அழிப்பதில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த யோனா மீன் வயிற்றுல மூணு அளவு இருந்தாங்க. அது ஆண்டவரை ஒரு தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறது. ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது கல்வாரியிலே மரித்தார், அவர் உயிர் எழுந்தார், அதை நினைவுபடுத்துகிறது. ஆகவே அந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நியாயத்திற்கு வருகிற பொழுது அந்த நினைவை பட்டினத்தை மக்கள் உயிர்த்தெழுந்து என்னை நிராகரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சந்ததியை அவர்கள் கண்டனம் செய்வார்கள். ஏன் ஞானவருடைய பேச்சை கேட்டு திருந்தாங்கதற்கா சுவிசேஷத்தை கேட்டு உன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு நீ அதற்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கா? இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பாமல் அவங்க என்ன செய்தார்? அப்பவும் கூட யோனா போல இன்னொரு அடையாளத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு யோனாவுடைய அடையாளம் போதும், வேற எந்த அடையாளமும் தேவை. நீ என் வார்த்தையை நம்பாவிட்டால், நீ எந்த அடையாளங்களை நான் கொடுத்தாலும், இறந்தவன் உயிர்த்தெழுந்தாலும் கூட ஒருவனும் நீ நம்ப போவதில்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், இயேசு கிறிஸ்துவுடைய பேச்சை கேட்கணும், அவர் நம்முடைய பாவத்துக்கு விடுதலையாக என்ன செய்திருக்கிறார் என்பதை நம்பணும். அவரே பாவ நிவாரணராக இருக்கிறார், அவரை விசுவாசி. வேதம் பல இடங்கள்ல தொடர்ந்து இப்படி வரப்போகிற நியாய தீர்ப்ப நமக்கு காட்டுகிறது, எடுத்து விளக்குகிறது. இன்னொரு புத்தகம் புதிய ஏற்பாட்டில் ரோமர் 2, அங்கேயும் கூட பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நீங்க யூதர்களை பார்த்து மற்றவங்களை எல்லாம் குற்றம் சொல்றீங்க, பல கண்டுபிடிக்கிறீங்க, ஆனா நீ ஓமாக்கி அதே தப்பத்தான் செஞ்சு கொண்டிருக்கிறாய். நீ தப்பு செய்கிறாய், ஆனா மற்றவங்களை தப்பு கண்டுபிடிக்கிறாய். நியாயத்திற்கு வருகிற பொழுது நீ அதுக்கு எப்படி தப்ப போகிறாய்? ஏன் அன்னைக்கு எல்லாருமே கணக்கு கொடுத்தா யாரும் தப்ப முடியாது, யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஆண்டவர் பெரியவர், அவர் ஜீவன் உள்ளவர், எல்லா இடத்திலும் இருக்கிறவர், எல்லா மனிதர்களும் எந்தவித சாக்கு போக்கும் சொல்ல முடியாதபடி அவர் முன்னாடி நிற்க போகிறார். நீங்க ஒவ்வொருத்தரும் நிற்க போய் ஆண்டவர் உங்களை பார்த்து ஏன் நீ என்னை விசுவாசிக்காமல் இருந்த, எத்தனை கடவுள் அந்த சுவிசேஷத்தை நீ கேட்டிருக்கிற, அது ரேடியோல வருது, டிவியில வருது, எத்தனை பிரசங்க இப்ப சொல்ல முடியிருக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் கிறிஸ்தேவன் உனக்கு சொல்லி இருந்திருக்கான், உடைய நண்பர்கள் ஒரு விசுவாசிகள் உனக்கு சொல்லி இருந்திருக்கான். இதையெல்லாம் கேட்டும் 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 உன்னுடைய இருதயத்தை நீ கடினப்படுத்திக்கிட்ட என்ன வராமல் இருக்கிறாய். நான் எவ்வளவு அன்புள்ள தேவன் என்பதை எத்தனை பேர் உனக்கு சொல்லி இருக்கிறான், ஆனா உன் சொந்த வழியில போய் சுயநலமா வாழ்ந்திருக்கிறாய். நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? அன்னைக்கு தப்ப முடியாது, உங்களால் சொல்ல முடியுமா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நல்லா தான் இருக்கு? நல்லா உங்க இருதயத்தை யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு எவ்வளவோ சந்தோஷமா அருமையா வாழ்க்கை அமைய போகுதுன்னு நினைச்சு கல்யாணம் பண்ணுவாங்க, என்ன ஆயிருக்கு? அந்த கல்யாணம் நாள் மட்டும்தான் நல்லா இருக்கு, அப்புறம்தான் புதுசை குணமே தெரியுது. சண்டை, சச்சரவு, பேப்பர் வார்த்தைகள் இருக்கிறான், வீட்டுல ஒரு வேலை செய்யறதில்லை, குடிக்கவும் ஆரம்பிச்சிடறான், வீட்டுக்கு பணம் கொண்டாடுறது இல்ல, மனைவி மேல அன்பு காட்டுறது இல்ல, மனைவி புனையோட கஷ்டப்பட ஒரே குறைக்கு கீழே இருந்தாலும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாங்கறது மாதிரி வாழ்றது, அது நல்லா இருக்கு? ஒருக்கே மறைச்சு வச்சிருந்தா ஆண்டவர்களை தெரியாம இருக்குமா? மனைவி எடுத்தாலும் அதே கண்டிதான், கடவுள் நாமனாதான், ஆனா மனைவி நல்லா இல்லை, குடும்பம் எப்படி போகும்? உறவினர்களோட பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, மனசுல அமைதி இல்லை, நல்லா இருக்கிறவங்க எப்படி சொல்ல முடியும்? எல்லாம் யோசிச்சு பாருங்க, யார்கிட்ட போய் இதுக்காக முடிவு காண போறீங்க? எத்தனை தடவை எத்தனை சாமியை கும்பிட்டு பார்த்துருப்பீங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்கீங்க, உங்களால் முடியலையே, இதெல்லாம் சரிப்படுத்த முடியல, எப்படி சொல்ல முடியும் நான் நல்லா இருக்கிறேன், எப்படி சொல்ல முடியும் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை கேள்வி உங்க இதயத்துல எழும்புது. அத்தனைக்கும் உங்களால் பதில் கொடுக்க முடியும். அப்ப ஆண்டவர்கிட்ட எல்லாம் தீர்த்து வைத்து என்னுடைய அன்பை நீ ரொம்ப அனுபவிக்கிறதா, பக்தியுள்ள வாழ்க்கையை நீ நடத்தும்படியாக, கேள்வி தொடர்ந்து செய்யாமல் இருக்கும்படியாக என்னுடைய பரிசுத்த ஆவியை உனக்கு கொடுக்க போகிறேன், உனக்குள்ளாகவே வந்து ஜீவிக்க போகிறேன், நீ என்னுடைய கரத்தை பற்றி என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னை நேசித்து பக்தியுள்ள வாழ்க்கையை எனக்காக நீ வாழக்கூடிய மகத்தான காரியத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறாரே, அதை விட பெருசா நீங்க என்னத்த அனுபவிச்சிட முடியும். எவ்வளவு கொடூரமான மனிதர்கள் நாம் இல்லையா, இவனுள்ள அந்த தேவனே வந்து இவ்வளவு செயலேன்னு சொல்லுகிற பொழுதும் அதை நிராகரித்து சுயநலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறது எத்தனை பெரிய பாவம் தெரியுமா? உங்களால் என்ன பதில் சொல்ல முடியும்? நியாயத்திற்கு வருகிறது அது யாரும் தப்ப முடியாது. ஆண்டவர் பேசிக் கொண்டு சரி இந்த நியாயத்திற்கு எதுக்கு அந்த கேள்வி கேட்க ஏன் வரணும்? நீங்க எப்படி கேட்கலாம், ஏன் நியாயத்திற்கு என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேன்? அதுக்கு ரெண்டு காரணம் சொல்ல போறேன். முதலாவது ஆண்டவர் பரிசுத்தரா இல்ல, இவனுள்ள தேவன் பரிசுத்தரா இருக்கிறார், அதான் வேதம் சொல்லு. ஆண்டவராக இருந்தா அவர் பரிசுத்தமா இருக்கு. பரிசுத்தம் என்னது? அவருக்கு எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை. நமக்கிட்ட 1000 குறைபாடு, ஏன்னா நம்ம மனுஷன் நம்ம பாவத்துல பிறந்தது. ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் யாரும் படைக்கல, அவர் எங்கும் இருக்கு, அவருக்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை, அவர் முழு பரிசுத்தம். அசுத்தம் அவரை அணுக முடியாது, அவர் நெருக்குமாறு அவர் பரிசுத்தராக இருப்பதனாலே அவரால் அசுத்தத்தை பொறுத்து கொள்ள முடியாது, அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. அப்படி அவர் பொறுத்து கொண்டால் அவர் ஆண்டவராக இருக்க முடியாது. நெருப்பு உதாரணம் எடுத்துக்கலாம், எல்லாருக்கும் நெருப்ப தெரியும், என்ன செய்யும் நெருப்பு சுடும் இல்லையா, கைய வச்சா அது சுடும். நம்ம கையில சுடாத ஒரு நெருப்பை பார்த்துருக்கீங்களா? பார்த்து முடியாது. சொல்றேன் இங்கே வந்துருக்கான் மேல நாட்டுல பார்க்கலாம், எங்க இந்த வீட்டுல விண்டர் காலத்துல நல்ல கோமா சூடா இருக்கிறதுக்காக அங்க வச்சிருப்பாங்க. அப்ப அந்த கட்டையில மேல நெருப்பு தன மாதிரி போற மாதிரி இருக்கும், ஆனா போய் சொன்னீங்கன்னா சுடா இருக்கு. ஏன் அது ஆர்டிபிஷியல், அதை அப்படி வச்சிருக்கிறேன் பாக்குறது மேல மாதிரியே தான் இருக்கும். அது கையை சுடா, அது எலக்ட்ரிக்ல தான் அந்த சூடாயிருக்கு. நான் அதை சொல்ல உண்மையான நெருப்பு, உண்மையான நெருப்பு அது எந்த நாட்டுல இருந்தாலும் அது சுடத்தான் செய்யும். அது சுடானதாக இருந்தா அதுக்கு ஒரு நாள் பேர் நெருப்பா இருக்க இல்லையா? அப்படிதான் ஆண்டவர் அவர் என்றைக்கும் பரிசுத்தமானது, அந்த பரிசுத்தம் கூடாது குறையாது, அந்த அளவுக்கு முழுமையான பரிசுத்தர். அவர் அப்படி பரிசுத்தராக இருப்பதனாலே அசுத்தத்தை அவரால் காண முடியாது. நெருப்பு எப்படி எல்லாத்தையும் எரிக்குமோ அவருடைய பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாததை எல்லாம் எரித்திருக்கும், அசுத்தம் அவருக்கிட்டே போக முடியாது. ஆண்டவர் மோசே பயன்படுத்த சித்தம் கொண்டார், தீர்மானித்தார். அப்ப மோசே அவரை பார்க்க போனார், போன பொழுது ஒரு செடி எரிகிறத பார்த்தான். அந்த செடி எரியுது, அதுல நெருப்பு இருக்கு, ஆனா அந்த செடி நெருப்புல எரிஞ்சு போகாம தொடர்ந்து சரியா இருக்குமா பார்த்துட்டு இருந்தான். அப்ப ஆண்டவர் அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டார். உடனே மோசை என்ன செய்யறான், பழைய ஏற்பாட்டில் எழுதியது அந்த நெருப்பு கிட்ட போன செடி கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார், கிட்ட வராது, நீ இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம். ஏன் அந்த நிலம் பரிசுத்தமா இருந்துச்சா? நிலம் நிலமா தான் இருக்கு, ஆனா அந்த ஆண்டவர் இருந்தபடினாலே அது பரிசுத்தமான இடம். நீ எனக்கு முன்பு வருகிற பொழுது நான் யார் என்று தெரியாமல், என்னை பற்றி அறிவு இல்லாமல், சாதாரண மனுஷன் கிட்ட வர மாதிரி நீ வரக்கூடாது. நான் ஜீவனுள்ள தேவன், நான் பரிசுத்தமான தேவன், எனக்கு முன்பு வருகிற பொழுது நீ ரொம்ப பணிவோட ரொம்ப காலத்தோட எனக்கு மதிப்பு கொடுத்து எனக்கிட்ட வரணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் அவனுக்கு அப்படி சொன்னார். ஆண்டவர் பரிசுத்தமாக இருக்கிறார், அவருடைய குணாதிசயங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒன்று அவர் பரிசுத்தர். பரலோகத்துல கூட அந்த ஆண்டவருக்கு முன்பாக தேவ தூதர்களோட என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், அவருடைய பரிசுத்தம் அப்படிப்பட்டதாக உயர்வானதாக இருப்பதால் அதை பார்ப்பதற்கு கண்கள் பூசி தங்களுடைய சட்டகாலை தங்கள் கண்களை மறுத்து என்ன சொல்கிறார்கள், இந்த பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தமான தேவன் அவர் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் அத்தனை பரிசுத்தம் உள்ளவர் புரியுங்களா, அவர் பரிசுத்தமானவராக இருப்பதனாலே அசுத்தம் கிட்டே போக முடியாது. நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம மூலம் மனித குலம் பாவத்தில் இருக்கிறது, பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது எதிர்மறையா இருக்கிறது தான் பாவம். நம்ம பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருக்கிறோம், அவர் பரிசுத்தராக இருக்கிறார். நம்ம பரிசுத்தம் இல்லாமல் இருப்பதனால்தான் நமக்கு பெயர் பாவி. அறமோடு செய்து பாவத்தை செய்திருக்கிறோம். பரிசுத்தமாக ஆண்டவர் அவதானை படித்த நம் முழு மனித குலத்துக்கும் அவன் பிறந்தது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அந்த வார்த்தைகளுக்கு எதிராக போனதுனாலே பாவம் சம்பவித்தது. முழு உலகத்தையும் பாவம் பாதித்தது. பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் பாவத்தில் பிறந்து ஆண்டவரை அறியாமல் பாவத்தையே செய்து கொண்டிருக்கிறது. நமக்கு பாவ சிந்தனைகள் தான் கூட நல்லது வராது. நம்முடைய இருதயம் நல்ல இருதயம் அல்ல, அது கேடுள்ள இருதயம். திருப்புள்ள இருதயம் ஒரு வார்த்தை வேதம் பயன்படுத்துகிறது, அதனுடைய இருதயத்தின் தன்மையை சொல்லுகிறது. இது வந்து நேரான இருதயம் அல்ல. குறுக்குள்ள போகத்தான் இது தெரியும். நல்லதை நினைக்காது, நல்லதை சிந்திக்காது, நல்லதை செய்யாது. நமக்குமே இருக்கிறது ஒரு பெரிய டைம் பாம் மாதிரி உட்கார்ந்து நம்ம அந்த நல்லவழியிலேயே கொண்டு போகாது. சுபாவத்திலேயே நாம் பாதிக்கோம், பாவத்தை சிந்திப்போம், பாவத்தை செய்வோம், வேற ஒன்றும் நம்ம செய்ய வராது. புரியுதுங்களா உங்களுக்கு? சொந்த பிள்ளைங்களா இருந்தா கூட நம்ம சுயநலமா தான் செய்வோம், இல்லையே நம்ம நம்பிக்கையாகத்தான் செய்வோம். பிள்ளைங்க நல்லா இருக்குங்கிறதுக்கு செய்யற மாதிரி ஒரு நினைப்பு, உண்மையில அது நம்ம நன்மைக்காக. ஏன்னா அவங்க எல்லாம் நல்லா இருந்து வயசு போன காலத்துல நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக செய்வோம். நாம சுயநலவாதி. வேதம் நம்மளை கேடானவர்களாக சொல்லுகிறது, வேதம் நம்மளை அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லுகிறது, தண்டனைக்குரியவர்கள் என்று சொல்லுகிறது, கண்டனத்துக்குள்ளானவர்கள் என்று சொல்லுகிறது. ஒரு நல்ல வார்த்தையாவது நம்ம பத்தி வேதம் பயன்படுது. அது காரணம் என்ன தெரியுமா, நம்ம பாவத்துல இருக்கிறோம். பாவம் ரொம்பவும் கோரமானது. மனுஷங்க ரொம்ப அந்த சாதாரணமா எடுத்துக்கிறான். ஒரு நாய் ரோட்டில் சத்து கிடந்தா பார்த்தா ஐயோ பாவம், அவனுக்கு என்னன்னே தெரியல, அந்த வார்த்தைக்கு பொருள் தெரியல. பாவம் கொடுமையான உலகத்துல எத்தனையோ வியாதிகள். இப்ப கூட சீனாவில் ஒரு வியாதி 56 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு நாட்டுக்கும் ஓட பார்க்குது. அதுக்கப்புறம் இன்னமும் கஷ்டப்பட்டு இருந்திருக்கான். எத்தனையோ வியாதிகள். சில வியாதிகள் உடனே கொண்டுரும், சில வியாதிகள் மூலம் மூலமாக தான் கொள்ளும். ஆனா எல்லா வியாதியுமே மனுஷனை கொண்டுரும் இல்லைங்களா. வாழ்ந்த காலத்திலேயே கொண்டுரும். 10 வருஷம் இதோட இருப்பான், 15 வருஷம் இதோட இருப்பான், 20 வருஷம் இதோட இருப்பான், எப்படியில அது அவனை கொண்டுரும். இந்த பாவம் என்ன தெரியுமா, கொள்ளாமலே கொள்வது. உன்னை விட்டு போகாத பொறுப்புலேயே நம்மளோட இருக்கிறது. தொடர்ந்து என்ன செய்யும், நம்ம நல்லா வளர்ந்துகிட்டே இருப்போம், ஆனா அத நம்ம அரிச்சுக்கிட்டே இருக்கு, பாலாக்கிட்டே இருக்கு. எப்படி சொல்றீங்க, நம்ம பாவத்தை பண்ணுவோம். சின்ன பிள்ளைங்க சின்ன வயசு பாவத்தை செய்யும், டீனேஜ் வயசுக்கு வந்துட்டா டீனேஜ் வயசு பாவத்தை செய்யும், 30 வயசுன்னு அப்படின்னு வந்துட்டா அதுக்கேற்ற பாவத்தை செய்யும். அப்ப பாவம் என்ன செய்யும், பாவியும் அந்த பாவத்தாலே தொடர்ந்து பாவத்துல வளர்ந்து போவோம். அவனால் அவனை திருத்திக்க முடியாது, அந்த பாவம் அவனை விட்டு போகாது. பாவத்தினுடைய ஒரு தன்மை தன்மை என்ன தெரியுமா, அதுக்கு சீர்திருந்த வழி இல்லை, அது பாவமாகவே தான். ஆனால் தான் அந்த பாவம் ரொம்ப மோசமான வேகம். உலகத்தில் உள்ள எல்லா நோய்களையும் விட மோசமானதா பாவத்தை பார்க்க, தொழுநோயை ஒப்பிட்டு வேகம் பேசுகிறது பாவத்தோட. அந்த காலத்துல தொழுநோய், நார்மலான ஒரு மனிதன் தொழுநோய் பிடிச்சு போயிருந்தான், அந்த காலத்துல தொழுநோய் பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு கேன்சர் வேற ஏதோ சொல்லுவோம், ஏன்னா அன்னைக்கு அது பயங்கரமா பார்த்தாங்க. அதுக்கு அன்னைக்கு மருந்து இல்லை, இன்னைக்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. காலம் முன்னுக்கு போயிட்டு இருக்கு இல்லையா. தொழுநோய் என்ன செய்யுது, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடல் சின்னா பின்னப்படும், அரிச்சு 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 கை முடமா போயிடும். நீ கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த தொழுநோய் செய்யும். அப்புறம் உடம்பு நாங்க ஆரம்பிச்சோம், சுத்தி இருக்கிறவங்க நம்ம கிட்ட வரமாட்டாங்க. அந்த உடம்பெல்லாம் தொழுநோய்க்காரன் துணியெல்லாம் சுத்திக்குவோம், ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வெளியாவது தெரியுமே, தொழுநோய் இருந்தா பாவம் என்ன தெரியுமா, கண்ணாடி முன்னு போய் நின்று பாருங்க, நல்லா தான் ஸ்மெல் பண்ணுவீங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா பாவம் உடம்புல இருக்கிறது, அதை அடித்து கொண்டு இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் உன்னை மோசமாக்கி கொண்டிருக்கிறது, தீய வழியில் உன்னை அழைத்துக் கொண்டு போகிறது. பாவம் கொடுமையானது, கோணமானது. அதனாலதான் ஆண்டவர் தேவையா இருக்கிறார் போன. ஏன் தெரியுமா, இந்த பாவத்தை உங்களால் போக்கிக்க முடியாது. கேன்சருக்கு கூட ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டா எத்தனையோ மருந்து எடுத்து தாக்கிக்கிறார். இந்த 5 வருஷத்துக்கு கேன்சர் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. திரும்ப வந்தாலும் சரிப்படுத்திக்கலாம், நம்மைய கண்டுபிடிச்சிக்கலாம். இப்படி எத்தனையோ வியாதிகள்ல இருந்த மனுஷன் தப்புறதுக்கு வழியெல்லாம் இருக்குது, அது தப்பிக்கலாம். ஆனா பாவத்துல தப்ப முடியாது, அதுக்கு மருந்து உலகத்துல இல்ல, அதுக்கு மருந்து உங்ககிட்ட இல்ல, உங்க அப்பா அம்மா கொடுக்க முடியாது. அது தீர்க்கிறதுக்கு நீயா ஒண்ணும் செய்ய முடியாது. முயற்சியெல்லாம் எடுத்து பாக்குறான் மனுஷன். ஒரு வருஷத்துல லட்சக்கணக்கானவங்க திருப்பதிக்கு போயிட்டு வர்றாங்க, தொடர்ந்து நம்புறான் மனுஷன். அங்க இருக்கிற தலை ஏதாவது செய்யும் 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 நம்புறான். போயிட்டு 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 வரான், பணக்காரன் படிச்சவன் எல்லாம் போயிட்டு வரான், பாமனே வரியவன் எல்லாம் போயிட்டு வரான். நான் போயிட்டு வந்த மாதிரியே தொடர்ந்து இருக்கிறாங்க, தொடர்ந்து நம்பத்தான் செய்யலாம். அவன் வாழ்க்கை மாறுறதே இல்லை, அந்த கவிதை வந்து அவனுக்கு எதுவுமே கிடைக்கிறது. ஆனா அவன் பிரச்சனையை பாருங்க, அதை விடவும் முடியல, விடவும் முடியல, அது ஒண்ணே பண்ணதும் இல்லை. அந்த நம்பிக்கை அவனை குறைச்சிக்கவும் முடியல, தொடர்ந்து போறான். எவ்வளவு மோசமான தெரியுமா, பாவம் பாவம். கடைசியில என்ன செய்யறான், அதை கும்பிட்டு 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 ஒண்ணுக்கும் உதவ அவன் இறந்து போயிடுறான். அவன் ஆண்டு விட்ட போறல, மனோட மண்ணா போய் நித்தி ஆக்கிரிக்காக அதை சந்திக்க போவோம். பாவம் ரொம்ப மோசம், உங்களால் அதை போக்கிக்க முடியாது. உங்க மனைவி பாவத்தையோ கணவன் பாவத்தையோ நீங்க போக்க முடியாது. நீங்க அருமையா நேசிக்கிற உங்க பிள்ளைக்க பாவத்தை நீங்க போக முடியாது, அது யாரும் உலகத்துல போக முடியாது. எத்தனை படிப்பு படிச்சாலும் அந்த பாவம் போகாது. எவ்வளவோ பேர் இந்த பாவம் விட்டு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்ன செய்யலாம், துறவியாக. ஆனா துறவியானுக்கு என்ன செய்யலாம், போதை பொருளுக்கு அடிமையாக. துறவிகள் செய்யற குடும்பத்தான் நம்ம நாட்டுல கூட இருக்கு. ஏன், நீ எப்படிதான் காட்டுல போய் தனியா இருந்தா கூட மற்ற மனிதர்கள்லாம் பக்கத்துல இல்லாம இருந்து நீ ஒழுங்கா இருந்திருந்தாலும் பார்த்தாலும் படிச்சின மத்தவங்க இல்லப்பா, உங்கள்தான் இருதயம் பாவகரம். அவன கெட்ட சிந்தனைகளை அடக்கிக்க முடியுமா, முடியாது. எந்த காட்டுல எந்த பொருளில போயிருந்தாலும் அவனால முடியாது. அவன் எங்கெங்கெல்லாம் போறானோ அவன் பாவம் அவனோடையே போ, அவனை விடாது. அவன் அதற்கு தப்பிக்க முடியாது நிலையில, அவன் தலைங்கெல்லாம் நின்றுப்பான பார்த்தாலும் என்னென்ன செய்து பார்த்தாலும் எப்ப கோவிலுக்கு போனாலும் அவனால் அந்த பாவத்தை ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு, எவ்வளவு பயங்கரமானது பாவம். ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறார், அவர் பரிசுத்தராக இருப்பதுனால இந்த பாவத்தோட நம்ம அவர் பக்கத்திலேயே போக முடியாது. அதனால்தான் மனுஷன் ஆண்டவருக்கு ரொம்ப தூரத்துல இருக்கிறான். பாவம் சம்பவித்த பொழுது ஆதாம் பாவம் பாவியான பொழுது என்ன செய்யறது தெரியுமா, அந்த பாவம் இல்லாமல் இருந்த நிலையில அவரோடு அவர் தேடி அன்பமா இருந்து அவரோட அன்போடு பேசிக் கொண்டிருந்தார். அந்த பாவம் வந்தவுடனே என்ன செய்யறது தெரியுமா, அவருக்கு ஓடி ஒழிந்தான், அதான் பாவம் செய்யறது. அப்போ உங்க பாவம் உங்களை என்ன செய்ய வைக்கும், ஆண்டவருக்கு ஓட சொல்லும், அவர் வெறுத்த சொல். இப்ப நான் சொல்றதெல்லாம் கேட்காதுன்னு சொல்லும், ஏன்னா அந்த இருதயம் அவ்வளவு மோசமானது. நீங்க திருந்துவது அந்த பாவத்துக்கு பிடிக்காது. நீங்க நல்லா இருக்கிறது அதுக்கு பொறுத்துக்காது. விசாசு நீங்க நல்லா இல்லாம இருக்கிறதா விரும்பலாம். எவ்வளவு மோசமானது பாவம் தெரியும். நம்மளை நீதியா அந்த பரிசுத்தமான தேவனை அழிக்கலாம். அழிக்கதான் வேணும், ஏன்னா அவர் நெருப்பா இல்லையா? நெருப்பு எப்படி அழிக்காம இருக்க முடியும்? பரிசுத்தம் எப்படி அசுத்தத்தை பொறுத்து கொள்ள முடியும்? அவர் பொறுத்து கொண்டு அவர் ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தமாயிரு. நீ காலத்துல ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்லு. ஒரு நீதிபதி இருக்கிறார். நீதிபதிக்கு வேலை என்ன? எல்லாரும் கேள்வி கேட்டு சாட்சி எல்லாம் கேட்டு சரியான தீர்ப்பு கொடுத்தான். இவன் கொலை செஞ்சிருக்கிறான் எல்லாம் கேட்டாங்க. வக்கீல் வாதங்களை எல்லாம் கேட்கிறாரு, எல்லா சாட்சியும் கேட்கிறாரு. நல்லா நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கொலை செய்திருக்கிறான். என்ன செய்யணும்? ஜூரிஸும் சொல்லிட்டாங்க. அவர் தீர்ப்பு வருகிறது. அவர் தீர்ப்பு கொடுக்கிறார். அவர் நல்ல நீதிபதியாக இருந்தா அவருக்கு தண்டனை கொடுக்கும், மரண தண்டனை கொடுக்கும். அப்படி அந்த நீதிபதி சேரான்னு வச்சுக்கோ. இதெல்லாம் உண்மைதான், எல்லாம் கேட்டிருக்கிறேன், நீ தான் செஞ்சிருக்கிற. கொடுமைகளை அவர் எப்படி பரிசுத்தராக இருக்க முடியும்? அவர் கண்ணை மாற முடியாது. அசுத்தம் அவர்கிட்ட வர முடியாது. நம்ம அழிப்பது நீதியானது. ஏன் பரிசுத்தம் அது செய்தாகும். பரிசுத்தமான தேவன் அதை செய்தாகும். நீங்க கூட ஒத்துக்க மாட்டீங்க. அந்த நீதிபதி ஒரு போராடம் சும்மா ஒத்துக்கிறீங்களா? யாராவது ஒத்துக்க மாட்டீங்க. அது தப்பும் இல்லைங்க, அந்த நீதிபதியை மாற்றவும் இல்லைங்க. அப்ப ஆண்டவர் பரிசுத்தமானவர். அநீதிக்காரங்களை அழிப்பதை நம்ம ஏற்றுக்குவோம். ஆனா என்ன தெரியுமா, அந்த பரிசுத்தமான தேவன் நம்ம பிடிச்சிருக்கிற அந்த மோசமான பாவத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். நம்மளால அந்த பாவத்தை போக்கிக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம மேல அன்பு காட்டி நாம தப்புறதுக்கு ஒரு பெரிய வழியை ஏற்படுத்து. அதனாலதான் அவர் மகா கருணை உள்ளவன், மகா கிருபை உள்ளவன். சரி, நாம் பாவத்துல தொடர்ந்து இருக்கிற பொழுது, பாவ சிந்தனையோடு இருக்கிற பொழுது, அந்த பாவத்தை விட்டு விலகாமல் இருக்கிற நிலையில, அவர் விருத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில, நம்ம திருந்தின பொழுது அல்ல, தொடர்ந்து நாம் நினைத்தபடி சுயநலவாதிகளாக அவரை விருந்து அவரை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நமக்கு இரக்கம் காட்டி நம்மால் போக்கிக் கொள்ள முடியாத அந்த பாவத்தை போக்குவதற்காக, நாம் செய்ய முடியாத காரியத்தை செய்வதற்காக தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அருமையான காரியம் இல்லையா? தண்ணீர் நம்ம மூழ்கிட்டு இருக்கிறோம், நம்மளால தப்ப முடியாது. எல்லாம் சொல்லுவாங்க, மூணு தரம் மூழ்கிட்டானா அவன் வரவே முடியாது. ஒரு தரம் போயாச்சு, ரெண்டு தரம் போயாச்சு, நமக்கே தெரியும் ஒண்ணுமே பண்ண முடியாது. உதவி தேவையா? என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சா உங்களால நல்லா பார்க்கவும் முடியல. உயிர் பயம், மரண பயம். இந்த ஒரு தரம் உள்ளுக்கு போயிட்டேன்னா அப்படியே போயே போறேன், அழுகவும் முடியல, கதறவும் முடியல, தத்தளிக்கிறோம். பார்க்கறதுக்கு உடம்புல தாணி இல்ல. அந்த நேரத்துல நம்ம கையில தட்டுப்படுத்த ஒரு கயிறு, என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? அதை தட்டி விட்டுறீங்களா? உங்களையே நீங்க காப்பாத்திக்க பாப்பீங்களா? உங்களால அது முடியுமா? முடியாது. என்ன மனுஷனை என்ன செய்வான்? அந்த கயிறை நீளம் பிடிச்சிடுவான். அப்ப நீங்க தப்புறதுக்காக, நீங்க முழுகி போகாமல் இருப்பதற்காக, நீங்க அழிந்து போகாமல் இருப்பதற்காக ஆண்டவர்களுடைய ஒரே குமாரனை அனுப்பி இருக்கிறாரே. அவர் வேணான்னு தள்ளி வைக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? இயேசு ஆண்டவர் அனுப்புனது மட்டுமல்ல, அவர் மகத்தான காரியத்தை செய்திருக்கிறார். நம்ம பாவம் அத்தனை கோரமாக அத்தனை கொடுமையானதாக இருப்பதனாலே, அந்த பாவத்தை நாம் ஆண்டவருக்கு எதிராக செய்திருப்பதனாலே, அது அவருடைய பரிசுத்தத்துக்கு எதிரானதாக இருப்பதனாலே அந்த பாவம் போக்கப்பட வேண்டும். அது போக்குவது என்பது லேசான வேலை. தன்னுடைய ஒரே குமாரன் நம்முடைய பாவம் போவதற்காக தன்னுடைய ரத்தத்தையே பலியாக கொடுக்க வேண்டியது, அவர் ரத்தம் சிந்தி மறிக்க வேண்டியது, இறக்க வேண்டியது அந்த கல்வாரி சிலவை. ஏன்னா அந்த பாவம் ரத்த பழி இல்லாமல் போகாதுன்னு ஆண்டவர் வச்சிருக்கார். மனுஷனால இன்னொரு மனுஷனுக்காக மறிக்க முடியாது. இந்த பாவம் இன்னொரு அநியாயத்தையும் செஞ்சு வச்சிருக்கு தெரியுமா, பயங்கரமானது. தேவனுடைய கோபத்தை சம்பாதித்திருக்கு, தேவ கோபம் நம்மேல் இறங்கி இருக்கு. இப்ப அந்த ஆண்டவர் பாவத்தை போக்குறதுக்காக அந்த தேவ கோபமும் அகற்றப்படும். மனுஷன் அந்த தேவ கோபத்தை தாங்க முடியாது, முழு மனுக்குலமும் தாங்க முடியாது, சாம்பலாயிருவோம், யாராவது தாங்க முடியும். அவர் தேவனா இருந்தா மட்டும்தான் தாங்க முடியும். அவன் தன்னை ஒரே குமாரனாக இயேசுவை அனுப்பினார் நம்மே இறக்கிறதாக்கு. அப்ப இயேசு கர்வான சிலுவையில் இருந்த பொழுது, அவர் இறப்பதற்கு முன்பாக அவர் ரத்தம் செலுத்திய பொழுது அந்த தேவ கோபம் அவர் மேல் வந்து இறங்கி, நம்மே இருந்த கோபம் அவர் மேல் வந்து இறங்கி, ஏன் அவர் நமக்காக சாபமானார் என்று வேற சொல்ல, நம்முடைய இடத்திலே அவர் இருந்தார் அந்த சிலுவை. தேவ கோபம் அவர் மேல் வந்து இறங்கியது மட்டுமல்ல, நாம் செய்திருக்கின்ற அத்தனை பாவங்களும் அவர் மேல் கொட்டப்பட்டது. இதெல்லாம் நடக்கணும். தேவ கோபம் அவர் மேல் இறங்கணும், நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் கொட்டப்படணும். நாம் நீதியானவர்களாக இருப்பதற்காக அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது முழு பூரண நீதியாக வாழ வேண்டியிருந்தது. இந்த எல்லாம் இயேசு செய்தார் எதற்காக? நாம் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து இயேசுவை விசுவாசித்து நீதியுள்ள பரிசுத்தமான வாழ்க்கையை இந்த உலகத்தில் நடத்துவதற்காக. இது எல்லாம் ஒரு மனிதர் செய்யணும், தேவனாக இருந்து மட்டுமல்ல மனிதனாக இருந்தும் செய்யணும். அதுக்காக இந்த உலகத்தில் யாரையும் ஆண்டவரால் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதனால்தான் தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பினார். நம்மே அன்பு பாராட்டி தன்னுடைய ஒரே குமாரனை முழு சித்தத்தோடு ஆண்டவர் பணி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பிதாவே, இதை நான் செய்து முடிக்கிறேன் என்ற விருப்பத்தோடு அதை ஏற்று அதை செய்தார். அவர் அந்த சிலுவையில் இருந்த பொழுது தன்னுடைய ஆவியை விடுவதற்கு முன்பாக தேவ கோபம் தன்மையை இறங்கியதை அவர் உணர்ந்த பொழுது என்ன செய்தார்? பிதாவே என்னை ஏன் கைவிட்டு விட்டீர்கள்? ஏன்னா பிதாவும் குமாரனும் பிரிக்க முடியாதபடி இணைந்திருப்பவர். ஆனா அந்த நேரத்துல அந்த பிரிவு அவர் உணர்ந்தார். ஏன்? தேவ கோபம் அவர் மேல் வந்து இறங்கி, நம்முடைய பாவங்கள் அவர் மேல் முழு விருப்பத்தோட நம்முடைய விடுதலைக்காக இயேசு மறித்தார் என்று வேதம் சொல்லு. அவர் தனக்காக மறிக்கல, நமக்காக மறித்தார். அவருக்கு பெயரை மீட்பர். ஏன்? நம்மை மீட்பதற்காக தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு அன்போடு நம்ம நேசித்து, அதுவும் நம்ம பாவத்தில் இருக்கிற பொழுது, நம்ம யாராவது ஒரு கோபக்கார எதிரி இருக்கிறான்னு நேசிப்போமா? நேசிக்க மாட்டோம் இல்லையா? எப்படி நேசிப்போம்? அது செஞ்ச ஒவ்வொன்றும் மனசுல இருக்குமே, நம்ம செய்த பொறுமையில கொஞ்சமா கொஞ்சம் இந்த கொடுமைகளை ஆண்டவர்கள் செஞ்சிருக்கிறோம். அவர் அதையெல்லாம் நினைத்து பார்க்காம நாம என்ன செய்வோம்? சரி, எதிரியா இருந்தவன் சரி, நம்ம கருத்து மன்னிப்பு கேட்டு காலையில் வந்துட்டான்னு வச்சுக்குவோம். அப்ப வேணா சரி மன்னிச்சுக்கோம் யோசிப்போம். ஆனா ஆண்டவர் அந்த சிலுவையில் இருந்த பொழுது நாம் மறந்துடுவோம், தொடர்ந்து பாடுகிறார்கள், தொடர்ந்து அவரை வெறுத்தோம், தொடர்ந்து அவருக்கு விலகி போனோம். அதையெல்லாம் பொருட்படுத்தாம நமக்காக அவர் சிலுவையில் மறித்தார். யார் இது செஞ்சிருக்கிற உலகம்? எந்த புத்தகத்தை இதெல்லாம் வாசிக்க போய் மற்ற புத்தகத்தில் வச்சா அது கிடையாது. இது நிகழ்ந்தது, ஆண்டவர் நடத்தியது. நம்முடைய விடுதலைக்காக. இங்கேயே கூட அந்த ஆண்டவரால் விடுதலை பெற்றவர் கூட இருக்கிறான். அவரை கேட்டு பாருங்க, அவரோட பேசி பாருங்க, அந்த இயேசு எவ்வளவு பெரியவர். பாவத்தை போக்குகின்ற உன்னதமான தேவனுடைய ஒரே குமார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், வருத்தத்தோடும் வாரத்தோடும் எண்ணத்தில் வாருங்க. அப்படி வருகிறவர்களை நாம் தள்ளி வைக்கலாம். அவளுக்கு நித்திய ஜீவன், அதாவது அழிவில்லாத வாழ்க்கையை நான் அழிப்பேன் என்று சொல்லுவேன். நீங்க செய்ய வேண்டியதுலாம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ என்னிடத்துல வா, மூடுகிறவன் தண்ணியில அந்த கையை எப்படி பிடிச்சிருவானோ அப்படி நீ உன்னதியா பிடிச்சு. என்ன மட்டுமே நடக்கும், மற்றதெல்லாம் வாழ்க்கையை விட்டு சுயநலவாதியா இருக்காது. உன்னுடைய பாவத்தை நீ உணரணும், அது ரொம்ப முக்கியம். என் முன்னுக்கு நீ பாவியாக இருக்கிறாய், குற்றவாளியாக இருக்கிறாய், தண்டனைக்குரியவனாக இருக்கிறாய், நியாயத்திற்கு சந்திக்க வேண்டியவனாக இருக்கிறாய், என்னை அன்பு காட்டாதவனாக இருக்கிறாய். அதையெல்லாம் நீ உணரணும். அப்படி இருந்ததுக்காக நீ வருந்தணும், உன் இறுதிய நொருந்தணும், நீ கதறணும், என்னை நேசிக்காம இருக்கிறதுக்காக நீ கதறணும். உன் பாவத்தை உணரணும். நீ உணராதவன் அவரிடத்துல வர முடியாது. நீ உன்னுடைய பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்தை வெறுத்து அப்படி இருந்ததற்காக மிகவும் கவலைப்பட்டு அதெல்லாம் போகணுங்கிறதுக்காக அந்த பாவத்துக்கு மன்னிப்பை தேடி என்னிடத்துல வா. என்ன விசுவாசி, என்ன மட்டுமே விசுவாசி. அப்பதெல்லாம் தள்ளி வச்சு உங்களுக்கே நான் அடிமை என்ற நிலையை நீ என்னோட வா அப்படி வருகிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நான் உன தள்ளி வைக்கிறேன், உன்னை என்னுடைய பிள்ளையாக மனந்திருந்துள்ள விசுவாசமும் உனக்கு நெத்திய ஜீவனையும் புதிர் போடுறதில்ல. 3500 படிக்கட்டு ஏற வேண்டியதில்லை. அவர்கிட்ட போறது முடங்கா முட்டி போட்டு எதுவும் செய்ய வேண்டியது. அவங்க பேர் கோயிலுக்கு முன்னிட்டு அவங்க பாட்டுக்கு உருந்தான் போய் காயப்படுத்திக்குவாங்க. அதாவது ஆண்டவர் உங்களை செய்ய சொல்ல, ஆண்டவர் சொல்ற என்ன தெரியுமா, நீ என்ன செஞ்சாலும் நீ உன்னை மாத்திக்க முடியாது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னிடத்துல வரவே முடியும். என்னிடத்துல வா, என் கைகளை பிடித்துக்கோ, நான் உன்னை தூக்கி எடுப்பேன், நான் உன்னை என்னுடைய பிள்ளையாக்குவேன், என் கைகளை பிடித்துக்கோ, என்ன நேசி, வேற எங்கு நீ போக தேவை. நீ பாவி என்பதை உணர்ந்து அந்த பாவத்துக்காக வந்து அதை வெறுத்து நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற தேவன் என்பதை நம்பி, உனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன் என்பதை நம்பி, உண்மையில் உள்ள தேவ கோபத்தை இனிமேல் தாங்கி இருக்கிறேன் என்பதை நம்பி, உன்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து நீ விடுதலை அடைவதற்காக நான் என்னை அழித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நம்பி, ஜீவிக்கிற தேவனாக இப்போது பரலோகத்தில் இருக்கிறேன் என்பதை நம்பி, பரலோக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நீ என்னிடத்தில் வா, என்னை தொடர்ந்து நேசிக்கிற பிள்ளையாக உன்னை நான் வாழ வைப்பேன் என்று இயேசு சொல்லுங்க. என்ன சொல்றது, என்ன செய்ய போறீங்க, அங்க பேசிக் கொண்டிருக்கிறார், ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிறீங்களா, இந்த உலகை கல்லாதா இருக்க, நீங்க அழுகும் கதறணும். உங்க நிலைய பார்த்து நம்ம நிலை ரொம்ப மோசமான இறங்கி வந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நமக்கு வாழ்க்கையை கொடுக்கிறாரு. அதை தள்ளி வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், என்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறீங்களோ, என்னைக்கு உங்க பாவத்தை நீங்க உணர்றீங்களோ, என்னைக்கு இயேசுதான் ஆண்டவர் என்பது உங்களுக்கு தெரிகிறதோ, ஆண்டவர் பேசுறாருன்னு அவர் ரொம்ப பக்கத்துல வந்துட்டார். அவரை பிடிச்சிக்கலாம், பிடிச்சிக்க உலகத்து வாழ்க்கையை தள்ளி வச்சு அவருக்காக வாழ்றார். என்ன செய்ய போறீங்க, நியாயத்திற்கு நாள் வருகிறது. பேரர் சொல்லுகிறார், இவருடைய கனி என்னவாகும், பக்தி இல்லாதவர்களும் பாவிகள் சுவிசேகத்துக்கு கீழ்படியாகவும் என்ன செய்ய போகிறார்கள் அவர் பதறுகிறார். ஆனா அதுக்கு காரணம், நீ அழிந்து போவது ஆண்டவருக்கு விருப்பம். ஆண்டவர் சொல்ற, பாவிகள் அழிந்து போவதில் நான் ஆனந்தப்படுவேன், அவர் திரும்பி என்னுடைய சத்தியத்துக்கு இடம் கொடுத்து அதன்படி வாழ்ந்து வருகிறேன். என்ன செய்ய போறீங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க, அவருடைய இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோட பேசுகிற நாளா இருக்க, கிருபையின் நாளா இருக்க, இந்த நாள் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிற நாளா இருக்க, அதாவது தேவனே புரும்பி அங்கி கொடுக்கிறார். அவர் ஜான்.